இன்னைக்கு தலைப்புக்குள்ள நம்ம போகலாம். இன்னைக்கு தலைப்பு வந்து ப்ரொடெக்ட் யுவர் சைல்ட் த்ரூ ப்ரேயர் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஒருவேளை நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கன்னா அது வந்து த்ரூ ப்ரேயர் மட்டும்தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அதை கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த தலைப்பு எடுத்திருக்குது. ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலைகள் கட்டாயமா வரும், வந்துதான் ஆகும். என்னுடைய பணத்தை வைத்தோ, என்னுடைய பதவியை வைத்தோ, என்னுடைய வேலையை வைத்தோ, எதை கொண்டும் நான் என் பிள்ளைய காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும். ஒருவேளை இன்னைக்கு சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், கார் வாங்கி கொடுக்க கேட்டா கூட வாங்கி கொடுக்கலாம். டீன் பையங்க வந்து இப்ப அப்படிதானே கேட்கறான், எனக்கு இந்த பைக் வாங்கித்தா, அந்த பைக் வாங்கித்தா. அதுக்கு பிறகு யூத்தா வந்த உடனே அவன் கார் கேட்கறான். அதெல்லாம் வாங்கி தர்ற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. நம்ம நம்ம லிமிட்டுக்குள்ள இருக்கிற காரியங்கள் நிறைய இருக்குது. அதே நேரத்துல நம்ம லிமிட்டுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நிறைய இருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். ஒருவேளை இந்த கொரோனாவே நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இன்னைக்கு கொரோனா என்ன பண்ணும் எப்படி பண்ணும்னு தெரியாது. நம்ம கைக்கு அப்பால காரியங்கள் போய்கொண்டிருக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய பயம் இருக்குது. கொஞ்ச நாள் ஆன உடனே முதல்ல எல்லாம் ஏப்ரல் மாசத்துல எல்லாம் எல்லாரும் கையை கழுவுறதும் சோப்பு போடுறதும் கார்கள் பண்றதும் அப்படி ஆவி பிடிக்கிறதும் அப்படி இப்படி நிறைய நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைய அந்த செயல்களும் குறைஞ்சது. அப்புறம் ஆல் ஆஃப் அ சடன் ஓகே, அந்த தெருவில் கொரோனாவா, இந்த தெருவில் கொரோனாவான்னு அன்னைக்கு உடனே மறுபடியும் வேக வேகமா போய் நம்ம கையை கழுவுனோம், அதை மாஸ்க் போட்டோம், எல்லாம் பண்ணோம். சரியா, அந்த பயம் வரும்போது நம்ம போறோம், அதுக்கு பிறகு கொஞ்சம் தெரிஞ்சிடறோம். அதே மாதிரி பிள்ளைகளை குறித்தும் இந்த பீரியட்ல நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால நம்ம தைரியமா இப்ப இருக்கலாம். நம்ம இருந்தோம்னு சொன்னா ஒரு சர்டன் டைம்ல வரும்போது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உதாரணம் சொல்லலாம். நான் என்னுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு உதாரணம் சொல்றேன். என்னுடைய மூணாவது பையன் ஒருத்தர் ஒரு வயசா இருக்கும்போது அவன் திடீர்னு ஒரு நைட் வந்து பயங்கர சிக் ஆயிட்டான். கோல்டு இருந்தது, ஆனா அது வந்து பிரீத்திங்கே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நாங்க அப்ப வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்தோம். அவனை கொண்டு தூத்துக்குடியில கொண்டு நான் அட்மிட் பண்ண போது அது வந்து ஹோப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் செய்த ஒரு காரியம் மட்டும் எனக்கு ஞாபகம் வருது. அந்த மூலையில போய் அவனுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது, ஒருத்தர் அவனை பிடிச்சிட்டு இருக்கணும். நான் மூலையில போய் ஆண்டவர்கிட்ட அழுது நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைக்கு ஜீவனம் தாங்க அப்படின்னு சொல்லி. வேற யாருக்கிட்டையும் போக முடியாது. சீஃப் டாக்டர்கிட்ட போய் கேட்டாலும் அவர் என்ன சொல்ல போறாரு, நாளைக்கு இவ்வளவு நேரம் வரைக்கும் அவன் வந்து ட்ரையல்ல தான் இருப்பான், அதுக்கப்புறம் சொல்ல முடியும். அதுதான் அவங்க சொன்ன பதில். ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா ஆண்டவர் தான். அதே மாதிரி டீன் பிள்ளைங்களாக வரும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உள்ளம் பதச்சுக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு எப்படி வருவானோ, என்ன பிரச்சனையை கொண்டு வருவானோ, என்னமாவது வம்பு பண்ணிடுவானா, எதுக்காவது அடிக்ட் ஆயிடுவானா, ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப்ல விழுந்துருவானா, ஆயிரம் ஆயிரம் பயங்கள் நம்ம கிட்ட இருக்குது. அதுக்கு வந்து நம்மளுடைய பணம் அதுல ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்முடைய செல்வாக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. எவ்வளவோ கட்ட காரியங்கள் சூழ்ந்து கிடக்கிற இந்த நாட்கள்ல நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை பிடித்துக் கொள்ளணும். எந்த வயசு பிள்ளை இருந்தாலும் சரி, 8 வயசா இருக்கலாம், 12 வயசா இருக்கலாம், 20 வயசா இருக்கலாம், 24 வயசுல அவனுக்கு எப்படி பொண்ணு வரும், எப்படி மாப்பிள்ளை வரும், அந்த ஃபேமிலி எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் நம்ம கையில கிடையவே கிடையாது. ஒன்லி த்ரூ ப்ரேயர். சோ இன்னைக்கு நம்ம நான் பேச போற அநேக காரியங்கள் தெரிந்த காரியங்கள் தான். ஆனா அதனுடைய அர்ஜ், அது எவ்வளவு முக்கியமான காரியம், அதுக்கு நான் எவ்வளவு தூரம் என்னை ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டிசிப்ளின்ல வந்து கட்டாயமா இது வந்து ஒரு பார்ட். நம்ம வந்து கட்டாயமா இப்போ வந்து பிள்ளைகளை வந்து சரிப்படுத்தலைன்னா பிறகு ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ அவங்கள எப்பெல்லாம் அடிச்சு திருத்தணுமோ அப்பெல்லாம் நம்ம அடிச்சு திருத்த வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதுல சந்தேகப்படாதீங்க. ஆன்டி வந்து அடிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, வெறும் அன்பு மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைச்சிடாதீங்க. வெரி சாரி, டிசிப்ளின்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணேன், ஆனா அடிங்கிறத சொல்லல. இன்னைக்கு நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க, 8 வயசுக்குள்ள அடிக்கலாம், 8 வயசுக்கு மேல அடிக்கிறது கஷ்டம். அதனால 8 வயசுக்குள்ள உள்ள பேரண்ட்ஸ் தயவு செய்து உங்க பிள்ளைகளோட அப்படியே க்ளோஸா இருங்க. எந்தெந்த காரியத்தை எல்லாம் கரெக்ட் பண்ணணுமோ, அவங்களுடைய ஸ்பிரிட்டை வந்து நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. ஆனா அவங்களுடைய ஸ்டபர்னஸ், நமக்கு எப்ப கீழ்ப்படியாம இருக்கிறாங்க, எப்ப நம்முடைய காரியங்களை மீறுறாங்க, அந்தந்த நேரங்கள்ல அந்தந்த டைம்லயே அதை வந்து கட்டாயமா சரிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு காரியம். அது மிக முக்கியமானது, வாழ்க்கையில எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது. அவங்க அழகா அந்த மிஸ் எலிசபெத் சொல்றாங்க, பைபிள்ல அதை வந்து அழகா கோட் பண்ணிருக்கு, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னு சொல்லி. முரட்டுத்தனமா காட்டுக்குப்பாடு போட்டுக்கிட்டு கண்ட இடத்துலயும் அடிக்கிறது அதெல்லாம் தப்பு, ஆனா கால பிரம்ப வச்சு அடி கொடுக்கறது அவங்க அழகா சொல்றாங்க, வலிக்கிற மாதிரி அடி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுல வந்து அவங்க கோட் பண்ண இதுல வரலன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா போட்டு பாருங்க. ஸ்பேங்கிங் பற்றி மாத்திரம் இல்ல, அதுக்கு பின்னால அவங்களுடைய டாக்டரோட ஒரு இன்டர்வியூ இருக்கு. அதுல வந்து எப்படி இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஒர்க் அலாட் பண்றது, வீட்டுல எப்படி ரூல்ஸ் வந்து கீப் அப் பண்றது, அதெல்லாம் ரொம்ப 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 கிளியரா இருக்குது. நம்ம அதை பற்றி ரொம்ப பேசல, அது இல்லாமல் நீங்க பார்த்து கற்றுக்கொள்வது நல்லது. இன்னைக்கு நம்ம டாபிக்ல வரலாம், ப்ரொடெக்ட் யுவர் சைல்ட் த்ரூ ப்ரேயர். ரைட், ஃபர்ஸ்ட் திங், லீட் யுவர் சைல்ட் டு கிரைஸ்ட். நம்மளுடைய பிள்ளைங்களை ஆண்டவர் கிட்ட வழி நடத்த வேண்டியது நம்முடைய காரியம் தான். நிறைய பேரண்ட்ஸ் நினைச்சுக்கிறாங்க இது சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க, அல்லது அவன் டீனா ஏசான பிறகு கேம்ப்ல சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ப்ரே ஃபார் யுவர் சைல்ட் சால்வேஷன். நம்ம பிள்ளையினுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான கடமை. நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், அதாவது ஒரு உணர்ச்சி இல்லாம எல்லா நாளும் என் பிள்ளைய ஆசீர்வதிய ஆண்டவரே, என் பிள்ளைய ஆசீர்வதிய ஆண்டவரே அப்படின்னு மாத்திரம் நம்ம ஜெபிக்கிறோம். வேதத்துல இருந்து ஒரு வசனம் உங்களுக்கு சொல்றேன், ஏசாயா 54:13, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். 3 வயசுல இருக்கலாம், 15 வயசுல இருக்கலாம், 18 வயசுல இருக்கலாம், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அப்படின்னா நம்ம முதல்ல இருந்தே அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இந்த ஜெபம் வந்து ஒரு உணர்ச்சியற்ற ஒரு ரைச்சா ஒரு மாதிரி டெய்லி சொல்ற மாதிரி, ஆண்டவரே என் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதியும், ஆண்டவரே என் பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க, இது வந்து ஒரு உயிரில்லாத ஜெபம். உயிருள்ள ஜெபம் அப்படின்னா ஒரு ஆபத்து வந்த உடனே நம்ம சொன்ன மாதிரி பிழைப்பானோ பிழைக்க மாட்டானோ அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டா நம்ம அன்னைக்கு அப்படியா ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என் பிள்ளைக்கு உயிரை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். இருதயத்தின் ஆழத்துல இருந்து பதை பதவி பைக்க எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்த மாட்டீங்களா, இந்த ஒரு தடவை எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம கெஞ்சுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பதைப்போட என் பிள்ளை ரட்சிக்கப்படணும். எத்தனை வயசுல ரட்சிக்கப்படணும், 15 வயசுல, 17 வயசுல எல்லாம் இல்ல, 4 வயசுல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு முறை எங்களுடைய மீட்டிங்க்கு வந்திருந்த 2 பிள்ளைங்களுடைய முகத்தை பார்த்து அங்கிள் அவங்க கிட்ட பேசினாங்க. அவங்க முகம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, பிரைட்டா இருந்தது. அப்ப அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, 4 வயசுலயே எங்க அம்மா என்னை எங்களை வந்து ரட்சிப்புக்குள்ள நடத்தினாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க. அவ்வளவு அழகா அந்த பிள்ளைங்களை உட்கார வைத்து அவங்க கிட்ட ரட்சிப்பை பற்றி பேசி அவங்கள ஜெபம் பண்ண வைத்து அவங்கள ஆண்டோர்களை வழி நடத்திருக்காங்க. சோ இன்னைக்குல இருந்து உங்க பேபி ஒருவேளை 10 மாசம் குழந்தையா இருக்கலாம், அல்லது 4 வயசு பிள்ளையா இருக்கலாம், அல்லது 18 வயசு வாலிபனா கூட இருக்கலாம். ப்ரே ஃபார் யுவர் சைல்ட் சால்வேஷன். கடைசி நாட்கள் இருக்கும், ஆண்டவரே என் பிள்ளைய எப்படியாவது ரட்சிக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்கன்னா டீன் பிள்ளைகளுக்கு ஸ்டோரி சொல்ல முடியாது, ஆனா அது வரைக்கும் 8 வயசு 9 வயசு வரைக்குமே அழகா பிள்ளைங்க வந்து கதை சொல்லுங்க கதை சொல்லுங்கம்பாங்க. கதை சொல்லுங்கன்னு சொல்ல வரும்போதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு வேலை இருக்கு போ, எனக்கு வேலை இருக்கு போ, நாளைக்கு சொல்றேன், இப்படிதான் சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் டீச்சபிள் மூமெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம பிடிச்சுக்கிடணும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது கதை கேட்கறான் அப்படின்னா அந்த நேரத்துல வந்து நம்ம ரொம்ப முக்கியமா சமையல் பண்ணிட்டு இருந்தா கூட ஆஃப் பண்ணிட்டு அவனோட உட்காந்து ஒரு கதை சொல்லிட்டு ஓகே ஓகே நான் பிறகு சொல்றேன்னு சொல்லலாமே தவிர இப்போ இல்ல பிறகு அப்படி சொல்லக்கூடாது. டெல் ஸ்டோரிஸ், அல்லது ஸ்டோரி டைம்னே நீங்க உங்களுக்கு உங்க வீட்டுல நீங்க வச்சிருக்கலாம். மத்தியானம் சாயங்காலம் 3 மணில இருந்து 3:30 வரைக்கும் நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன்டா. இப்ப எல்லாரும் வீட்டுல இருக்கீங்க, அதனால உங்க ஷெடியூலே வித்தியாசமா இருக்கும். அல்லது நைட்ல ஒவ்வொரு நாளுமே ஒரு கதை சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஸ்டோரிஸ், அந்த பைபிள் ஸ்டோரிஸ், இப்போ வந்து நிறைய பைபிள் ஸ்டோரிஸ் புக்ஸே நிறைய கிடைக்குது, வாங்கி கொடுங்க, படம் பார்த்து கதை சொல்லுங்க, அது ரொம்ப முக்கியம். ஒரு ஆப் போட்டு கொடுத்து நீ இதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போகாதீங்க, அது ரொம்ப தப்பு. நம்ம கதை சொல்ல முடிஞ்ச நேரமெல்லாம் நம்ம தான் கதை சொல்லணும். அப்பதான் இப்ப ஆப்ப குடுத்துடலாம், 3 வயசுல ஆப்ப கையில குடுத்துட்டா அவன் வந்து நல்லா பாத்துட்டு இருப்பான், சாப்பிடுவான், எல்லாமே செய்வான். அப்புறம் 7 வயசு ஆகும்போது என் பையன் விட மாட்டேங்கிறான், என் பையன் போன்லயே தான் இருக்கான்னு சொல்லும்போது யாருமே ஹெல்ப் பண்ண முடியாதே. நீங்க கதை சொல்றவங்களா மாறுங்க. பிள்ளைகளோட கதை சொல்லும் போது கதையை மாத்திரம் சொல்லல, நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம். சோ கதை சொல்ல வேண்டியது ஒவ்வொரு படத்துல ரெண்டுலயுமே அம்மா தான் இருக்காங்கிறதுனால அம்மா தான் கதை சொல்லணும்னு அவசியம் இல்ல. ராத்திரி ஒருவேளை அம்மா கடைசியில கிச்சனை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்பா உட்கார வச்சு கதை சொல்லலாம், படுக்க வச்சு கதை சொல்லலாம். கதை சொல்ல வேண்டியது ரெண்டு பேருடைய கடமை, எல்லாமே ரெண்டு பேரண்ட்ஸுடைய கடமை, ரெண்டு பேரும் சேர்ந்துதான். அம்மா தான் அப்பா தாங்கிறதுக்கு வரவே முடியாது. ரெண்டு பேருக்கும் கதை சொல்ற கிருபை வேணும். எனக்கெல்லாம் சொல்ல தெரியாதுன்னு சொல்லாதீங்க, ஒரு நாள் உட்காந்து சொல்லி சொல்லி பழகுங்க. நீங்க ஒருவேளை சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்கே போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்க பிள்ளைகளுக்காக சொன்னீங்கன்னா. கதை சொல்றது ஒரு நல்ல ஒரு காரியம். பைபிள்ல உள்ள நல்ல நல்ல ஸ்டோரிஸ சொல்லி அதனுடைய மாரலை நம்ம சொல்லும் போது அது அவங்க மனசுல பதிஞ்சிடும். கிவ் எ சிம்பிள் காஸ்பல் பிரசன்டேஷன், காஸ்பல்ல இருந்து சொல்றது நல்லது. மாரல் ஸ்டோரிஸ் சொல்லி நிறைய கதை இப்ப செகுலர்ல எல்லாம் வருது, அதை விட நம்மளுடைய பைபிள்ல நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அதனால அந்த கதைகளை அவங்களுக்காக நம்ம புதுசு புதுசா படிச்சிருக்கணும். ஒரே கதைய மறுபடி சொன்னீங்கன்னா நீங்க கோலியாத்துன்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவான் இல்லையா, நோவா அப்படின்னு சொன்னோன்னா இது வேண்டாம் வேற கதை சொல்லு அப்படிம்பான். சோ இது ஒரு நல்ல சான்ஸ், வேதத்தை நம்ம அறிந்து வைத்துக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. கிவ் எ கிளியர் இன்விடேஷன். இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது கடைசியில அவனை கடைசியில அவனோட கூட கிளியரா நேரடியா பேசணும். ஏசப்பாவை உன் இதயத்துல நீ ஏற்றுக்கொள்றியா, ஏசப்பா இந்த உலகத்துல பாவத்தை மன்னிக்கிறது தான் உலகத்துல வந்தாரு, நம்ம எல்லாம் பாவத்திலே தான் பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ரட்சிப்பின் காரியத்தை எளிமையா அவனுக்கு சொல்லிட்டு நீ வந்து உன் இதயத்துல கூப்பிடுறியா அப்படின்னு நீங்க கேளுங்க. நான் சொன்னல நாலு வயசு பிள்ளைங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொன்ன காரியம் இப்படிதான், அவங்க அம்மா சொன்னதுனால அவங்க ஏசப்பாவை கூப்பிட்டாங்க என் உள்ளத்துக்குள்ள வந்துட்டாருன்னு சொல்லி அவங்களால சொல்ல முடிஞ்சது. இப்போ அதுக்கு பிறகு அவங்க நோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா விட்டுருங்க, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. கட்டாயம் இப்ப நீ ஏசப்பா கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. மறுபடியும் ஒரு சமயத்துல நம்ம வேற மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு பிறகு அதை ரிவ்யூ பண்ணுங்க, ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்கன்னா இப்ப ஆண்டவர் எங்க இருக்காரு, உன் உள்ளத்துக்குள்ளதான் இருக்காரு அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்கணும். அவங்களுடைய டிசிஷனை வந்து நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சு அதுல அவங்கள வழி நடத்துவதற்கு அப்ப நமக்கு முதலாவது அந்த அனுபவம் இருக்கணும். இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம நம்ம போய் அவன்கிட்ட போய் நீ ரட்சிக்கப்படணும் நீ இப்படிதான் ரட்சிக்கப்படணும் சொல்லவே முடியாது. சோ இந்த மாலை வேளையில முதலாவது நம்மளை யோசித்து பாக்கலாம், நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேனா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டா, இல்ல நான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போறதோட சரியா ஆன்ட்டி, அல்லது குடும்ப ஜபம் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அவங்களோட உட்காந்து நானும் ஒரு பைபிள் வாசிப்பேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு இந்த சாயங்காலத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன முதலாவது நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னைய ஏற்றுக்கொள்ளுங்க, நான் ரட்சிக்கப்படணும் என் பிள்ளை ரட்சிக்கப்படணும். நோவாவின் காலத்துல அந்த பேழைக்குள்ள 8 பேர் தான் போனாங்க, மீது எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. இது ஒரு அருமையான தருணம். நீங்க பாதுகாக்கப்படணும்னா, உங்க பிள்ளை பாதுகாக்கப்படணும்னா முதலாவது நீங்க பாதுகாக்கப்படணும், அதுக்கு பிறகுதான் உங்க பிள்ளைய பாதுகாக்க முடியும். இந்த மாலையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தயவு செய்து யோசித்து பாருங்க, நான் என்னுடைய 13வது வயசுல அல்லது 14வது வயசுல 9th படிக்கும் போது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர் ஒரு சின்ன பிரேயர் மீட்டிங்ல ஒரு அக்கா வேதத்தை பற்றி பேசும்போது இதை குறித்து சொல்லும் போது எனக்கு அந்த ஆசை இருந்ததுனால நான் ஆண்டவரே ரீசா நான் ஆளுதெல்லாம் ஜோம் பண்ணலை, ஆண்டவரே எனக்குள்ள வாங்க என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னு சொன்னப்போ ஆண்டவர் அந்த நாள்ல எனக்குள்ள வந்தாரு, எனக்கு ஒரு பெரிய சமாதானம் தந்தார். கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தயவு செய்து அப்படி அனுபவம் இல்லைன்னா இன்னைக்கு கேளுங்க, அதை பெற்றுக்கொண்ட பிறகுதான் நீங்க உங்க பிள்ளைகிட்ட அதே காரியத்தை சொல்ல முடியும். இந்த இயேசப்பா நம்ம உள்ளத்துக்குள்ள வந்தாருன்னா அவர் எவ்வளவு பெரிய சந்தோஷம் கொடுப்பாரு, நம்மளை மன்னிக்கிறாரு, அதுக்காக தான் இந்த உலகத்துல வந்தாரு. கிறிஸ்துமஸ் சமயத்துல சொல்லலாம், ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், இயேசப்பா உலகத்துல மனுஷனா வந்தாரு. எதுக்காக மனுஷனா வந்தாரு, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக இந்த உலகத்துல வந்து அவருடைய ரத்தத்தை சிந்துறதுக்காக வந்தார். நவந்தன் பிள்ளைகளோட கூட நம்ம வேதத்தை பற்றி பேச வேண்டியது மிக மிக அவசியம். புட் கிரைஸ்ட் அட் த சென்டர் ஆஃப் யுவர் ஹோம். உங்களுடைய வீட்டுடைய சூழ்நிலை ஆண்டவரை நடுமயமாக வைக்கிறதாக இருக்கணும். வீட்டுக்குள்ள வந்து நின்னோன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணும். உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து ஆண்டவரை டெஸ்டிஃபை பண்ணக்கூடியதாக, தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் உலகத்தார மாதிரி நம்ம பேசாத படிக்கு தேவனுடைய பிள்ளைகள் மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் அங்க இயேசு கிறிஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நம்ம அந்த பிள்ளைகளோடு கூட சின்ன சின்ன விஷயத்திலையும் ஆண்டவர் இப்படி செய்வார் இப்ப தெரியுமா உனக்கு, இயேசப்பா நம்மளோட கூட இருக்கிறார் தெரியுமா உனக்கு, நம்ம வந்து இந்த காலத்துல இயேசப்பாவை கூப்பிட்டா அவர் நமக்கு உதவி செய்வார் உனக்கு தெரியுமா, ஒரு சின்ன கஷ்டம் ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு இன்னைக்கு கையில காசு இல்ல நீ ஏசப்பாட்ட கேளு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் ஒருவேளை நம்ம ஏசப்பாவை நடுமயமா வாங்க. உங்க வீட்டுல வந்து அருமையான ஆண்டவருடைய பாடல்கள் மியூசிக் சத்தம் அப்பப்ப கேட்கப்படட்டும். வேண்டாத டிவியில ஏதோ ஒரு மெசேஜை போட்டுக்கிட்டே உட்காந்துருக்காதீங்க, அது கிறிஸ்டியன் மெசேஜா கூட இருக்கலாம், அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைங்க உள்ளத்துல எப்படிலாம் ஆண்டவர் உள்ள வரணும், ஒரு உணர்வை தரணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு ஏத்த மாதிரி, சிறு பிள்ளைகளுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய வீடை நம்ம வந்து அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அந்த சூழ்நிலை வேணான வார்த்தைகள், வீணான கோபங்கள், எரிச்சல்கள், ஆத்திரத்துல கத்துறது, இதெல்லாம் அந்த வீட்டுல இல்லாம அதையெல்லாம் அகற்றும் போதுதான் தேவ பிரசன்னத்தை அவங்க உணர முடியும். எஸ்டாப்ளிஷ் கன்சிஸ்டன்ட் ஃபேமிலி டிவோஷன், இது ரொம்ப முக்கியமான காரியம். இதை குறித்து நான் வந்து குடும்ப ஜபம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இன்னைக்கு வந்து ஃபேமிலி டிவோஷன் சொல்றேன், கன்சிஸ்டன்டா இருக்கணும். எப்போதும் நம்ம வந்து வீட்டுல வந்து ஜபம் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு வீடாக இருக்கணும். இதுக்கு ஒரு நேரத்தை குறிச்சுக்கோங்க, ஃபேமிலி டிவோஷன். அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகளும் சேர்ந்து ஜபிக்கிற ஜபம் தான் ஃபேமிலி டிவோஷன். ஒரு அன்னைக்கு முந்தைய ஒரு தடவை பேசும்போது சொன்னாங்க, எங்க என் ஹஸ்பண்ட் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறனால அவங்களுக்கு குறித்த நேரத்தில் வர முடியாது. ஒரு சிலருக்கு வந்து ஐடியில ஒருவேளை நைட் டைம் டியூட்டியா இருந்தா அவங்களால வர முடியாது. நிறைய வித்தியாசமான சூழ்நிலைகள் இருக்குது. முடிந்த வரைக்கும் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு நேரமா, ஆனா பிள்ளைகள் தூங்க போக முன்னதாக அப்படி ஒருவேளை ஹஸ்பண்ட் வர முடியாட்டா அம்மாவும் பிள்ளைகளுமாக உட்காந்து ஜெபிக்கலாம். ஒரு போர்ஷனை வாஸ்து கொஞ்சம் பிரீஃபா இருக்கிறது நல்லது, நாட் ஒன்லி ஃபார் ஸ்மால் சில்ட்ரன். இந்த காலத்துல உள்ள டீன் பிள்ளைகளும் ரொம்ப உட்கார மாட்டாங்க. சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சிம்பிளா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம நடக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டுல அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வசனத்தை வாசித்துட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். அவங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கலாம். நம்ம சொல்ற ஜெபத்தை அவங்களை திருப்பி சொல்ல சொல்லலாம். மூணு நாலு வயசு பிள்ளைகள்லாம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதுக்கு விட மேல பிள்ளைங்க அஞ்சு வயசு ஆறு வயசுல உள்ள பிள்ளைகள்லாம் இருந்தாங்கன்னா ஒரு வசனத்தை அவங்கள மனப்பாடமா சொல்ல சொல்லலாம். ஃபேமிலி ப்ரேயருக்கு உட்காரும் போது ஏதாவது அன்னைக்கு ஒரு நீங்க முதலே ஷெட்யூல் போட்டு கொடுத்துடணும், இந்த திங்கட்கிழமை இந்த வசனம், செவ்வாய்க்கிழமை இந்த வசனம் சொல்லி அந்த வசனத்தை அவங்க சொல்லணும். சின்ன குழந்தை வந்து நம்ம சொல்ல சொல்ல ரிப்பீட் பண்ணணும். ஒரு குட்டி ஜபம், ஜபத்துல வந்து உலகத்தை சுத்தி வராதிங்க. ஃபேமிலி ப்ரேயர்ல, ஃபேமிலி ப்ரேயர்ல ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் உள்ள அப்பா அம்மாவுக்காக ஜபிக்கலாம். நாளைக்கு வந்து அப்பாவுடைய அப்பா அம்மாவுக்காக, அம்மாவுடைய அப்பா அம்மாவுக்காக, தாத்தா பாட்டி ரெண்டு சைடுல உள்ள தாத்தா பாட்டிக்காக ஜெபம் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். எனிவே மூணு நிமிஷத்துக்குள்ள ஒரு பிரேயர் முடிஞ்சாதான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லைன்னா அடுத்த நாள் கூப்பிடும் போது நான் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. கிரியேட்டிவா ஏதாவது யோசிங்க. சிறு பிள்ளைங்க இருக்க வீடுகள்ல இன்னைக்கு ஒருவேளை நோவாத்தா கதை சொன்னீங்கன்னா ஒரு கப்பலை வரைஞ்சி அதுக்கு வந்து ஒரு கலர் பென்சில் வச்சு ஒரு கலர் அடிக்க சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஏழு எட்டு வயசு பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒரு சின்ன போர்ஷன்ல ஒரு சின்ன குவிஸ் மாதிரி நாலஞ்சு கேள்வி கேட்டு யார் நல்லா ஆன்சர் கொடுக்குறா அப்படின்னு அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். சம் வெரைட்டிஸ், எல்லா நாளும் உட்காருவோம், இந்த பாட்டை பாடுவோம், இந்த ஜபம் வாசிப்போம், இந்த ஜபத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டியா மாத்தாம பிள்ளைகள் வந்து அதே நேரத்துல தான் நம்ம ஃபேமிலி டைமாவும் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஃபேமிலி ப்ரேயர் முடிஞ்சவொடனே கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம வீட்டுடைய காரியங்களை ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டைமாக நிறைய யோசித்தோன்னா ஃபேமிலி ப்ரேயருக்கா குடும்ப ஜபத்துக்கா கூப்பிடுறாங்க, உடனே நான் படிக்கிற மாதிரி ஒருத்தேன், தூங்குற மாதிரி ஒருத்தேன், இப்படிலாம் பாவனை காட்டுவாங்க. அப்படி இல்லாம அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறது? இது அப்பா அம்மா கையில தான் இருக்கு. ரெண்டு பேரும் யோசித்து பார்க்கணும், இதுக்காக ஜோம் பண்ணணும். நம்ம ஆண்டு ஜோம் பண்ணணும். நம்ம பிள்ளைகளுடைய மனதை மாத்துறது நம்ம கையில இல்லவே இல்லை. நம்ம என்னதான் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, என்னதான் கத்தினாலும் சரி, அதுல ஒரு ஆசையை கொடுக்கறது ஆவியானவர். சோ ஜபத்தோட கூட நம்ம காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது எதையுமே நம்ம சாதிக்க முடியும். டீச் பைபிள் வேல்யூஸ், பைபிளை பற்றி மட்டும், பைபிள் கதை சொல்லும் போது அதோட சேர்ந்து பிப்ளிக்கல் வேல்யூஸும் நம்ம சொல்லி கொடுக்கணும். எப்படி ஆண்டவர் ஏழைக்கு இறங்குகிறார், ஆண்டவர் எப்படி உதவி செய்கிறார், ஆண்டவர் எப்படி சுகமாக்குகிறார். நீங்க உதவி செய்கிறவர் அப்படின்னு சொல்லும் போது நீ எப்படி மற்றவங்களுக்கு, பெரியவங்களுக்கு உதவி செய்யலாம், வயசானவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், நம்ம ஆலயத்துக்கு போகும்போது எப்படி நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம், இல்ல நம்ம கஷ்டப்பட்டவங்களுக்கு நீ காசை கொடுத்து எப்படி உதவி செய்யலாம், இப்படி நிறைய வேல்யூஸ் வந்து அவங்களுக்கு வந்து அப்பப்போ அப்பப்போ பிரசங்கம் பண்ணாதீங்க. ஆனா நவந்தன் நவந்தன் நம்முடைய சம்பாஷணைகள்ல அது இளையோட வேண்டும். அப்பதான் அவங்க பெரியவங்களாகும் போது அவங்கள அறியாமலே ஓகே நம்ம இப்படிதான் வாழணும் அப்படிங்கறத அவங்க மனதுல பதிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. சோ வயதுக்கு ஏற்றது போல, வயதுக்கு ஏற்றா போல இன்னைக்கு நான் பேசுறது சிறு பிள்ளைகள்ல இருந்து வாலிப பிள்ளைகள் வரைக்கும் நான் பேசுறேன். வாலிப பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் உங்களுடைய வார்த்தைகளால செய்கைகளால ஒருவேளை இப்படி உட்கார மடியில உட்கார வச்சு பைபிளை தூக்கி வச்சு நீங்க எனக்கு பேச முடியாது, காலம் கடந்து போயிருச்சு. ஆனா உங்களுடைய டைனிங் டேபிள்ல நீங்க பேசுகிற வார்த்தைகள் அவங்களுடைய இருதயத்துல பதியும். நான் இப்படி ஒரு ஏழைக்கு உதவி செய்யலாம், என் சம்பாத்தியத்துல நான் இப்படி பண்ணலாம், அப்படி செய்யலாம் அப்படிங்கிற அந்த மதிப்பீடுகள் பிள்ளைகளுடைய மனதுல பதியும் மாதிரி நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளணும். வீட்டுல வேண்டாத வார்த்தைகள் பேசப்படவே கூடாது. அனாவசியமா அவங்கள பற்றி இவங்கள பற்றி மாமாவை பற்றி உங்க அப்பா இப்படிதான் உங்க அத்தை இப்படிதான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க முன்னாலே பேசுவோம். உங்க அப்பா உங்க மாமா இப்படியாடா அவர் இப்படி வந்தாராடா இப்படி பேசும்போது அது வந்து அந்த வீட்டினுடைய சூழ்நிலையவே மாத்திரும். அவங்க கிட்ட பிள்ளைகள் முன்மால நம்ம எப்படி முன்மாதிரியா இருக்கிறோம், நம்ம பேசுற வார்த்தைகள் எவ்வளவு மதிப்புள்ளவைகள், நமக்கு பைபிள் வேல்யூஸ் தெரிஞ்சாதான் நம்ம பிள்ளைகளுக்கு டீச் பண்ண முடியாது. சோ அவங்களுக்கு டீச் பண்ணணும்னா முதல்ல நமக்கு அந்த வேல்யூஸ் தெரியும். யாரை பற்றியும் புறம் கூறக்கூடாது, யாரை பற்றியும் புறணி பேசக்கூடாது, அது நம்மளுடைய வார்த்தைகள்ல நம்ம எவ்வளவு தூரம் ஜாக்கிரதையாக இருக்கணும், சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும், இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், இதெல்லாம் பைபிளிக்கல் வேல்யூஸ். இன்னைக்கு அந்த பாட்டியை பார்த்தியில அவங்க எவ்வளவு கஷ்டமா இருக்காங்க, அவங்க கிட்ட துணி கூட இல்லை. நம்ம ஒரு நம்ம வீட்டுல இருக்க அம்மா சாரீல ஒண்ணு கொண்டு கொடுக்கலாமா, கையில கொடுத்து கொடுக்க சொல்லுங்க. அவனுக்கு நிச்சயமா அவன் பெருசா ஆகும்போது அவன் தானால அந்த மாதிரி கொடுப்பான். பைபிளிக்கல் வேல்யூஸை நம்ம டீச் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். செலிப்ரேட் ஈச் சைல்ட்ஸ் யூனிக்னஸ். வீடுகளில் பிள்ளைகளுடைய யூனிக்னஸ், ரெண்டு பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க இருக்க வீட்டில் இந்த பிரச்சனை இருக்காது, ரெண்டு பிள்ளைங்க இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள். மூணு பிள்ளைகள் கூட ஒரு சிலர் வீட்டில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவர் யூனிக்காக படைச்சிருக்கிறார், தனித்தன்மை வாய்ந்தவங்க. ஆனால் இந்த உலகம் வந்து அப்படி பார்க்கல, ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய திறமைகளை வைத்து அல்லது அவங்களுடைய நிறத்தை வைத்து அவங்களுடைய அழகை வைத்து இப்படி வித்தியாசம் அல்லது அவங்களுடைய பண பலத்தை வைத்து அவங்களுடைய வேலையை வைத்து இப்படி தான் மதிப்பிடுது. அப்போ என்ன ஆயிடுறாங்க, ஒருத்தனுக்கு நல்லா படிக்கக்கூடிய திறமை இருக்கு, அடுத்த பையன் வந்து நல்லா படிக்க மாட்டான்னா அவனுக்குள்ள ஒரு சோர்வு. ஒருத்தன் பார்க்க ரொம்ப ஜாம்பாவானா இருக்கிறான், அடுத்தவன் வந்து நோஞ்சானா இருக்கிறான், அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சோர்வு. இதெல்லாம் தான் வீட்டுக்குள்ள வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது பொறாமை இதெல்லாம் நிறைய உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அஸ் அ பேரண்ட்ஸ், அஸ் அ கிறிஸ்டியன் பேரண்ட்ஸ், நம்ம இந்த எண்ணங்களை அவங்களுக்குள்ள இருந்து எடுக்கணும், அடிக்கடி சொல்லணும், யார் யூனிக், அண்ணன் வேற நீ வேற, அவனுக்கு ஆண்டவர் இந்த திறமையை கொடுத்துருக்கிறார், அவன் நல்லா படிக்கிறான், சரி அதனால எல்லாரும் இவ்வளவு நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு வேற மாதிரி திறமை கொடுத்துருக்காரு, ஒன்னே மாதிரி வந்து ஒருவேளை அவன் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருக்கலாம் அல்லது மியூசிக்ல நல்லா இருக்கலாம், எது அவன் நல்லா செய்யறானோ, இல்ல அவனுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப பிரமாதமா இருக்கலாம். உன்ன மாதிரி யாரும் இந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கடா, உன் சிரித்த முகத்தை பார்த்தாலே எல்லா வேதனையும் மறந்து போகுது. அந்த அவங்களுடைய என்ன திறமையா இருக்காங்கிறத வந்து பார்த்து, இது வெறும் உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்த கிடையாது, ஆண்டவர் உன்னை வித்தியாசமா படைச்சிருக்கிறாரு அப்படிங்கறத அவன் மனசு அவனே ஏத்துக்கொள்ளும்படி செய்யணும். அவங்ககிட்ட போய் இப்படிலாம் இல்லடா அப்படிலாம் இல்லடா நம்ம பிரசங்கம் பண்ணோம்னா அவனால அக்செப்ட் பண்ண முடியாது. நம்ம நடந்து கொள்ற முறை எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு ஹெல்த்தி கிறிஸ்டியன் ஹோம் வந்து இந்த டிஃபரன்ஸ் அப்பியரன்ஸ்ல எபிலிட்டியில பெர்ஃபார்மன்ஸ்ல இதெல்லாம் கிடையாதுங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு போதிக்கிறோம். எப்படி போதிக்கிறோம், அவங்க அப்படிதான்டா சொல்லுவாங்க. நீ எத்தனையோ பேர் இது வந்து உலகத்துல பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு தடவை ஒரு யூத் கேர்ள் கவுன்சிலிங்க்கு வந்தா சொன்னா, அவங்க அக்கா வந்து ரொம்ப நல்லா படிப்பாளாம், அதனால இவ டீச்சர்ஸ் வந்து அதே ஸ்கூல்ல இவ படிச்சிருக்கா, இன்னாருடைய தங்கச்சியானி இன்னாருடைய தங்கச்சியானி, ஆண்டி நான் எவ்வளவு நாள் அழுதுருக்கேன் தெரியுமா. நிச்சயமா அது வந்து பெரிய ஒரு ஏமாற்றம். நேரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தி விளவிளையன் இருப்பா, அடுத்தவா கற்பாயிருவா, அதனால அவளுக்கு ஒரு பெரிய கில்ட்டி கான்சியஸ் நம்ம இப்படி இருக்கிறோமே நம்ம எப்படி இருக்கிறோமேன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து பெருசு கிடையாதுங்கிறது வந்து நம்ம ஒரு சில செயல்களால அவங்க இருதயத்துல இருந்து எடுக்கலாம். ஈச் சைல்ட் மஸ்ட் பி அக்செப்டட் ஃபார் ஹூ ஹி இஸ் அண்ட் என்கரேஜ் டு செலிப்ரேட் ஹிஸ் ஓன் யூனிக்னஸ் அஸ் எ சைல்ட் ஆஃப் காட். அவனுடைய அவளுடைய தனித்தன்மையை பாராட்டக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்கணும். பெற்றோர் மட்டும்தான் இந்த ஸ்கார் எடுத்து போட முடியும். இது ஒரு பெரிய ஸ்கார், உலகத்துல எங்க போனாலும் இதை வாயத்திலிருந்து சொல்லிடுவாங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு பையன் நல்லா படிக்கிறான்னா, நீ ஃபர்ஸ்ட் வந்துச்சியா, நீ என்னடா செய்ய போற அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க கூடாது. நம்ம வார்த்தைகள்ல நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம். இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இங்க ஒரு உதாரணம் சொல்றேன். செட் அசைட் ஒன் மீல் டைம் ஈச் வீக் ஆர் மந்த் டு ஆனர் எ சைல்ட். ஒரு மாசத்துல அல்லது ஒரு வாரத்துல ஒரு நாள் ஒரு பிள்ளைய வந்து ஆனர் பண்றோம், என்ன சொல்றது, அவங்கள வந்து மரியாதை பண்றோம். அவங்கதான் அன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த மந்த்ல வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு கேர்ள் ஒரு பாய். கேர்ளும் பாயும் வந்து முதல்ல அதுவே மனசுக்குள்ள வந்து பாய்னா ரொம்ப பெரியவங்க, கேர்ள்னா அப்படின்னு சொல்ற மாதிரி எண்ணங்கள் மனசுல இருக்கலாம். ஆனா கேர்ளும் பாயும் நம்ம வீட்டுல ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு மாசமும் ஒரு பிள்ளைக்கு ஸ்பெஷல் டே, அந்த அந்த மீல் டைம் வந்து. இப்ப இதுல பார்த்து பாத்தீங்கன்னா இந்த கேர்ள் ஸ்பெஷல் டேன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு அவளுக்கு என்ன விருப்பமானதோ அதையே அன்னைக்கு வந்து எல்லாமே சர்வ் பண்ணணும். அப்போ அந்த ஸ்பெஷல் டேல சாப்பிட உட்காரும் போது எல்லாருமே சான் போட்டு அவளை பற்றி அவளிடத்துல இருக்கிற நல்ல கேரக்டர் ஒன்று சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி அவளை வந்து வாழ்த்தணும். சரியா? ஹாப்பி பர்த்டே எனக்கு மாத்திரம் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஷேக் ஹேண்ட் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. இந்த மாதிரி உட்காரும் போது நீங்க அந்த மாதிரி பேசி பாருங்க, வீடு வந்து ஒரு நல்ல குட்டி பரலோகமாக மாறும். நிறைய வீட்டுல ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட வந்தாங்க கவுன்சிலிங்க்கு. ரெண்டு பையங்களும் அதே மாதிரி யூத் ஏஜ், ஒருத்தன் டீன்ல இருக்கான் ஒருத்தன் யூத்ல இருக்கான், இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரே ரூம் தான் ஷேர் பண்றாங்க, ஆனா பேசிக்க மாட்டாங்களாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் பின்னால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ் அ பேரண்ட் பீ கேர்ஃபுல். இந்த சின்ன வயதுல அவங்க இருக்கும்போதே ஒருவரோட ஒருவர் ஃப்ரீயா பேசணும். எப்படி பேசணும், எப்படி பேசணுங்கிறத இங்க கற்றுக் கொடுக்குறோம். ஒரு நாள் அவனை அப்ரிஷியேட் பண்ணி, அவளை அப்ரிஷியேட் பண்ணி எல்லாரும் அப்பா பேசணும், தம்பி பேசணும், அம்மா பேசணும், பேசி அவளுக்கு ஷேக்ஹேண்ட் கொடுக்கணும். அவளுக்கு பிடித்தமானது இன்னைக்கு அவளுடைய ஸ்பெஷல் டே, அவ என்ன விரும்புறாளோ அதைத்தான் செய்வோம். ஸோ அடுத்த மாசம் தம்பியினுடைய ஸ்பெஷல் டே. இப்படி நீங்க வந்து மாறி மாறி கொண்டாடி அவங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ண பழக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்கள அறியாமலே நான் வந்து யூனிக், என்னை நான் வந்து ஸ்பெஷல் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகுவதற்கு பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய பெரிய உதவி, பெரிய உதவி. இந்த மாசம் அப்ரிஷியேட் பண்ண அதே காரியம் அடுத்த மாசம் அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது, வேற வித்தியாசமான காரியம் அப்ரிஷியேட் பண்ணுங்க. நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்குது, நீ ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நீ என் பிள்ளையா இருக்கிறத பற்றி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நிறைய காரியங்கள் நீங்க யோசித்து யோசித்து டைரியில எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாசமும் அந்த பிள்ளைய பற்றி ரெண்டு ரெண்டு விஷயமாவது சொல்லி நம்ம அப்ரிஷியேட் பண்ண பண்ண அந்த பலவீனங்கள், அவளுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, அவனுக்குள்ள இருக்கிற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வெளியே போகிறதுக்கு, அவங்கள அறியாம அவங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் அவங்களுக்குள்ள வருவதற்கு நம்ம உதவி செய்யறோம். கர்த்தரை ஆனர் பண்றாரு. ஆனர் எ சைல்ட். ஒரு நாள் ஃப்ரைடே நைட் மீல் வந்து ஒரு பர்டிகுலர் கேர்ளை வந்து ஒரு பர்டிகுலர் சைல்டு பேலோ பாபியோ பாயோ அவங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்குன்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. அனதர் டே, அனதர் வே டு செலிப்ரேட் த யூனிக்னஸ் ஆஃப் யுவர் கிட்ஸ் இஸ் டு ஷோ எ ஜெனியன் இன்ட்ரெஸ்ட் இன் தேர் ஆக்டிவிட்டீஸ். ரெண்டு பேருடைய ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒருத்தனுக்கு வந்து வெளியே போய் விளையாடுறதா ரொம்ப பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து வரையறதா ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமாக இருப்பாங்க. ரெண்டு கேர்ளாக இருந்தாலும் சரி, பாய் அண்ட் கேர்ளாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. எல்லாத்துலேயுமே வித்தியாசம் இருப்பாங்க. சாப்பிட்றதுல பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு வந்து முட்டையை வெங்காயம் போட்டு பொறிச்சா தான் சாப்பிடுவாங்க, அடுத்த வந்து ஆம்லெட் போட்டால் தான் சாப்பிடுவாங்க. அப்படி எல்லாத்துலேயும் வித்தியாசமாக இருப்பாங்க. இதை நம்ம வந்து ரொம்ப அழகாக அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். வெளியே போய் விளையாடுறவங்க கூட நீங்கள் போய் கூட விளையாடணும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்து வரையத்தான் செய்வேன் அப்படிங்கிறவா கூட பக்கத்தில் உட்காந்து அவள் வரையிறத ரசிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வெளியே போறதுக்கே இஷ்டம் இல்லை, நீ போய் விளையாடிட்டு வாடா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரி கிடையாது. ரெண்டு பேர்கிட்டையும் நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம் அப்படிங்கறது வந்து அந்த பிள்ளைகளுக்கு தெரியணும். அப்பதான் அந்த வேற்றுமைகள் எல்லாம் மாற முடியும். இந்த சின்ன வயசுல அந்த வித்தியாசங்கள் எல்லாம் எடுத்து போடுவதற்கு தாயும் தகப்பனும் போட்டி போடணும், போட்டி போடணும். நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கணும். உங்களுடைய சாய்ஸ் அண்ட் டாஸ்க் இதாதான் இருக்கணும். இப்படி நம்ம செஞ்சா இந்த பிள்ளை இதை குறித்து சந்தோஷப்படுவா, இப்படி நான் செய்தேன்னா என் பையன் இதை குறித்து சந்தோஷப்படுவான். நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இங்கதான் இருக்கணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, மற்ற ஆக்டிவிட்டீஸ்ல போய் இன்வால்வ் ஆகாதீங்க. தப்பா சரியான்னு எனக்கு தெரியல, நான் சொல்லணும்னு சொல்லிடுறேன். அப்ப போய் நான் வந்து கொயர்ல சேர்ந்திருக்கேன், அதனால நான் தானே சாயங்காலம் கொயர் பிராக்டிஸ் போயிடுவேன், நான் ஸ்போர்ட்ஸ்ல சேர்ந்திருக்கேன், அதனால நான் போய் விளையாட போயிடுவேன் காலையில, இப்படி எக்ஸ்ட்ராவா நான் வந்து அதை செய்ய போறேன், இதை போய் செய்ய போறேன், மினிஸ்ட்ரிக்கு போறேங்கிறது கூட பி கேர்ஃபுல். உங்க பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய டைமை நீங்க கொடுக்காம அங்க போக முடியாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வாரம் சனி ஞாயிறு அவர் சனி ஞாயிறு ஃபுல்லா வீட்டில் இருப்பாங்க, நீங்க சனி ஞாயிறு ஃபுல்லா வெளியே இருப்பீங்கன்னா அது பெரிய ஆபத்து, பெரிய ஆபத்து. அப்ப நீங்க வேற ஏதாவது அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணும். எப்படி பிள்ளைகளோட இருக்க போறீங்க? இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுடைய இருதயத்துல பதியறதுக்கு தாய் தகப்பனை தவிர வேற யாருமே எதுவுமே பண்ண முடியாது. டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா ஒரு ரிமார்க்ஸ் பாஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. உனக்கெல்லாம் என்னத்துக்கிட்டா, அவங்க அக்கா எவ்வளவு நல்லா படிச்சா, நீ வந்து கிளாஸ்ல உட்காந்துருக்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை அவன் இருதயத்துல இருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் முடியாது. அருமையானவர்களே, நல்லா யோசித்து பாருங்க. உங்க கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளை அதை ஒரு முழுமையான சிற்பமா மாற்றி ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அவசியம். அதனால எவ்வளவு தூரம் நம்ம அவங்க அவங்களுக்காக நம்ம எப்படியெல்லாம் பாடுபடணும் அப்படிங்கிறது, நம்ம சம்பாதிக்கிறத மட்டும்தான் யோசிக்கிறோம். சம்பாதிச்சு காசை நிறைய போட்டு வைக்கணும். அவன் காலேஜ் போகும்போது அவன் நீட்ல எக்ஸாம் எழுதி அவங்க வந்து கிடைக்கலன்னா அவனுக்கு வந்து கேபிடேஷன் ஃபீஸ் கொடுத்தனாலும் நான் சேர்க்கணும், அதுக்கு நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி அதை தான் நம்ம யோசிக்கிறோம். பணத்தை யோசிக்கிறோம், பதவியை யோசிக்கிறோம், பிள்ளைய யோசிக்கவே இல்லை, பிள்ளைகளுடைய இருதயங்களை நம்ம யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு வீடுகளுக்குள்ள தாறுமாறான உறவுகள், அண்ணன் தம்பிமாருக்குள்ள, நீங்க உங்க கூட பிறந்த உங்களோட யோசித்து பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுடைய சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. ஏன் ஒருத்தரோட பேசக்கூட முடியாத அளவுக்கு வீடுகளுக்குள்ள எவ்வளவு தூரம் வித்தியாசமான காரியங்கள் நடக்குது, கவனமா இல்லாததுனாலதான். கவனமா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். டைம் டுகெதர், சாரி, மெயின்டைன் அன் என்வயர்மெண்ட் ஆஃப் லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். ஒரு லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ், இந்த லவ் பற்றி நம்ம பேசிட்டோம், அதனால லேசா டச் பண்ணிட்டு விட்டுறேன். லவ் அப்படின்னு சொல்லும் போது எப்படிதான் அன்பு காட்டணும்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பிசிக்கல் டச் மூலமா நல்லா நம்ம அன்பு காட்டலாம், அவங்களோட உட்கார்ந்து அவங்களோட விழுந்து உறவாடி அவங்களோட பேசுறது, இதெல்லாம் லவ் இல்லையா. ஃபர்கிவ்னஸ் போறேன். ஃபர்கிவ்னஸும் வீட்டுல அதிகமா செயல்பட வேண்டிய காரியம். டிசிப்ளின் பண்ணும்போது நிச்சயமா பிள்ளைகள் வந்து நம்ம மேல ஒரு ஒரு கசப்பு, ஒரு ஆத்திரம், அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அடிச்சிடறோம். ஆனா அந்த அடிச்சு முடிச்ச உடனே அவனுக்குள்ள ஒரு என்ன ஒரு வெறுப்பு, எப்படி எங்க அப்பா என்ன இப்படி அடிக்கிறாரு, எப்படி திட்டுறாரு அப்படின்னு ஒரு பெரிய கசப்பு இருக்கும். அந்த நேரத்துல நம்ம வந்து அவங்கள மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். யமுனால நிக்காதப்போ, மூஞ்சில முழிக்காதப்போ அப்படின்னு எல்லாம் பேசுற வார்த்தைகள் எல்லாம் விடணும். டிசிப்ளின் பண்ணி முடிச்ச உடனே கட்டி பிடிச்சே அணைச்சு முத்தம் கொடுத்து, நான் உன்ன நேசிக்கிறேன், நீ செய்த காரியம் எனக்கு பிடிக்கலையே தவிர நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மறந்து போக கூடாது. இன்னொரு காரியம், அவன் செய்த தப்ப இன்னொரு நாள் அவன் இன்னொரு தப்பு செய்யும்போது, நீ இப்படிதான் செய்வேன்னு எனக்கு தெரியுமே, போன மாசம் நீ இப்படித்தானே செய்த அப்படின்னு சொல்லி கட்டக்கூடாது. மன்னிக்கணும், மறக்கணும். அந்த கசப்ப அவன் ஒரு இருதயத்துக்குள்ள இருந்து எடுக்கிறதுக்கு தகப்பன் கட்டாயமா, தகப்பனும் தாயும் உடனே வந்து அதை ஆற்றுவதற்கு நம்ம முந்திக் கொள்ளணும். லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் தான் அந்த என்வயர்மெண்ட், வீட்டினுடைய சூழ்நிலைகளை மிக மிக அழகாக பாதுகாக்கும். டைம் டுகெதர், கம்யூனிகேட் லவ், ரெண்டு பேரும் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசணும். நடந்த காரியத்தை பேசாதீங்க, மறந்துருக்கு, முடிஞ்சிருச்சு, அடுத்த காரியத்துக்கு போகணும். ஜெனரலா நம்ம நிறைய காரியங்களை பேசலாம். இன்னைக்கு டீன் பிள்ளைங்க பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடுறாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அவங்ககிட்ட எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எஸ் ஜெபின், ஓகே, இதை முடிச்சுட்டு கொடுக்குறேன்ப்பா. மேக் அ ப்ரேயர் எ ப்ரையாரிட்டி. ப்ரேயர் தான் வீட்டில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கணும். ப்ரேயர் வில் பிகம் சிக்னிஃபிகன்ஸ் டு யுவர் சில்ட்ரன் ஆஸ் தே சீ இட் ப்ராக்டிஸ்ட் பை யூ. எடுத்ததுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். சாப்பாட்டுக்கு முன்னால் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க, வெளியே போகும்போது கடைக்கு போகிறோமா, நில்லு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போ. அதாவது நான் இப்படி யோசித்தேன், டைனிங் டேபிள்ல தண்ணி வச்சிருப்போம், வேற என்ன வச்சிருப்போம், ஏதாவது கொறிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடக்கும் எப்பவுமே இல்லையா. அந்த டைனிங் டேபிள பாஸ் பண்ண போதெல்லாம் தண்ணி தவிக்குதோ தவிக்கலையோ அதை எடுத்து ஒரு மடக்கு குடிச்சுக்கிடுவோம். சாப்பிடணும்னு பசிக்குதோ பசிக்கலையோ அந்த அதுல இருக்கிற முறுக்கையோ பிஸ்கட்டையோ ஒரு சின்ன பீஸ் எடுத்து வயல போட்டுக்குவோம். இதுதான் எல்லாருடைய பழக்கமும். அதை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அத மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் பிரேயர் வந்து எல்லாத்துக்கும் எதுக்கெடுத்தாலும் வந்து ஒரு குட்டி குட்டி பிரேயர், ஆரோ பிரேயர் சொல்லலாம். ஆண்டவரே இத ஆசீர்வதிங்க, ஆண்டவரே நான் சமைக்க போறேன் இதை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே நான் வெளியே போற போறேன் பாதுகாத்துக் கொள்ளுங்க, இப்படி நம்ம ஜெபம் பண்றத நம்ம பிள்ளைகள் பார்க்கும்போது அவங்க மனசுலயும் நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். ஒரு அதாவது ஜெபம் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, எதேச்சா நடக்கணும், எதேச்சா ஒரு நம்மள அறியாம செய்யக்கூடிய காரியமாக நம்ம வாழ்க்கையில தாய் தகப்பனுடைய வாழ்க்கையில மாறுச்சுன்னா அது தன்னால பிள்ளைகளுக்குள்ளயும் போயிடும், அந்த ஜீன் அவங்களுக்குள்ளயும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ நம்ம அந்த மாதிரி ஜெபிக்கிறதுக்கு பழக வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்ததுக்குள்ள போலாம். கீப் அ ஃபேமிலி டைரி. ஃபேமிலி ப்ரேயர் உட்காரும் போது ஒரு ஃபேமிலி டைரி மெயின்டைன் பண்ணுங்க. எதுக்கெல்லாமோ என்னெல்லாமோ ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றோம். அப்பா ஸ்டடீஸ்க்காக எவ்வளோ உயரம், அப்படி இவ்வளோ வச்சிருக்கேன் பாரு நான் படிச்சது அப்படின்னு, நீங்க காலேஜ்ல படிச்சது கூட இன்னும் வச்சிருப்பீங்களாக்கும் இல்லையா. அதை விட ரொம்ப முக்கியமான ஒண்ணு இன்னைக்கு சொல்றேன். கீப் அ ஃபேமிலி டைரி. ஃபேமிலி ப்ரேயர் உட்காரும் போது ஒரு டைரி வச்சுக்கோங்க. அந்த ஜெபம் பண்ண போது நான் சொன்னேன், ஒவ்வொரு பிள்ளையா ஒவ்வொன்னுக்கு, தாத்தாவுக்கு ஜெபம் பண்ணு, தாத்தாவுக்கு கண் வழியா ஜெபம் பண்ணு. நான் என் பேச்சு சொன்னேன், என் கண்ணு சரியாவே இல்லை பாப்பா, ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னேன். சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி வச்சு ஜெபம் பண்றதுல அதை அந்த டேட் போட்டு எழுதிடணும். தயவு செய்து இதை செய்யுங்க, செய்துட்டு எனக்கு பர்சனலா என் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரியா, டைமே இல்லாத மாதிரி இருக்கிறீங்க அப்படி இருக்காதிங்க. ஒரு மெசேஜ் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணி நீங்க எழுதி டேட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. அண்ட் தென் அந்த ஆன்சர் கிடைக்கும் போது அடுத்த நாள் ப்ரேயர்ல ஒரு வாரம் கழிச்சோ ஒரு மாசம் கழிச்சோ, போன மாசம் நம்ம இதுக்கு ஜோ பண்ணோம் பாத்தியாப்பா, ஆண்டவர் ஆன்சர் பண்ணிட்டாருன்னு சொல்லி அதுல வந்து அந்த ஆன்சர் பண்ண டேட்டை மென்ஷன் பண்ணி டிக் பண்ணுங்க. இது இந்த பிள்ளையினுடைய இருதயத்துல பதிஞ்சிடும். நம்ம ஜோ பண்ணா ஆன்சர் கிடைக்குது. அவங்க 40 வயசுல கூட சொல்லுவாங்க, நாளைக்கு அவன் வீட்டுல பிரச்சனை வரும்போது அவனுக்கு தெரியும் உடனே நம்ம ஜோ பண்ணணும்னு சொல்லி. இதெல்லாம் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு பாஸ் ஆன் பண்ண வேண்டிய ஹெரிட்டேஜ். டோன்ட் ஃபர்கெட் தட். இன்னைக்கு நைட்டு ஒரு போர்டு ஒரு நோட் போட்டுருங்க, போட்டுட்டு அதை ஃபேமிலி ப்ரேயர் அப்போ கொண்டு வந்து வைக்க வேண்டியத வேலையை அக்கா ஒருத்தருக்கு கொடுத்துருங்க. பைபிளோட சேர்ந்து அதுவும் வரணும். ஒவ்வொரு நாளும் அதுல 2 பாயிண்ட் ஆகுது எழுதணும். அது ஆன்சர் பண்ற டேட்டையும் நீங்க எழுதணும். அப்பதான் ஆண்டவர் பதிலளிக்கிற தேவன் அப்படிங்கறத அவங்க வந்து உணர முடியும். சோ தயவுசெய்து இதை செய்ய ஆரம்பிங்க. அடிஷன் டு ப்ரேயிங் ஃபார் த சைல்ட், யூ நீட் டு பி praying with your child. You need to be praying for your child. பிள்ளையோட சேர்ந்து ஜெபம் பண்ணணும். இன்னொரு ஜெபம் என்னது? பிள்ளைக்காக ஜெபம் பண்றது. பிள்ளைக்காக ஜெபம் பண்ற ஜெபம் தான் நம்ம முதலே சொன்ன மாதிரி பிள்ளைகளை பாதுகாக்க போகுது. அப்போ பிள்ளைக்காக ஜெபம் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளை குறிச்சுக்கோங்க. 2 பிள்ளை இருக்குன்னா, நான் இன்னைக்கு திங்கக்கிழமை மத்தியானத்துல ஒரு 10 நிமிஷம் இந்த பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு பிள்ளையினுடைய நீடும் வித்தியாசம், ஒவ்வொரு பிள்ளைக்கு இருக்கிற ப்ரேயர் ரிக்வெஸ்டும் வித்தியாசம். நல்லா உட்காந்து நீங்க எழுதி பாருங்க. இதே மாதிரி ஒரு நோட்ல நீங்க பின்னால உட்காந்து டைரியில எழுதுங்க, இந்த பிள்ளைக்கு எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும், எதுல எல்லாம் அவ திணறிக்கிட்டு இருக்கா, அவளால தன்னை மாத்திக்க முடியல, அவளால இதை செய்ய முடியல, அவளால கீழ்படிய முடியல. கீழ்படியாம இருக்கிறதுங்கிறத வந்து முரட்டுக்கோணும்னு நம்ம மொத்தமா சொல்லிடலாம். ஆனா அவங்க முயற்சி செய்யறாங்க, ஆனா அவங்களால முடியல. அப்ப அதை நம்ம உணர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் அது வந்து அவங்களுக்கு ஈஸியாகும். சரியா? சோ பிள்ளையோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கீப் அ ஃபேமிலி டைரி, ஃபேமிலி ப்ரேயர்ல அதை வைத்துக்கோங்க. அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுங்க. 40 வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சு நீங்க என்னை மாதிரி ஒரு கிராணியா இருக்கும்போது உங்க பிள்ளை அதை தூக்கிட்டு வந்து காட்டணும். இந்த பாருங்கம்மா, அந்த காலத்துல நீங்க சொல்லி கொடுத்தது, இன்னைக்கு உங்க பேரன் இதே மாதிரி செய்யறான் அப்படின்னு சொல்லணும். அதுதான் முக்கியம். நம்ம வாங்குற டிகிரியும் நம்ம வாங்குற சம்பளமும் வந்து எங்க வரைக்கும் வரும்னு நமக்கு சொல்ல தெரியாது. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவசியமா? நம்ம எல்லாமே ஸ்டூவர்ட்ஸ், உக்ரானக்காரர்கள். பிள்ளை வந்து ஏன் பிள்ளை நம்ம சொல்றோமே அது தப்பு. அது நம்ம பிள்ளை இல்ல, அது ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். அதை வளர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதனால ஜெபம் பண்ணும்போது கூட என் பிள்ளை ரூபன ஆசீர்வதியம் அப்படின்னு சொல்றது போல, ஆண்டவரே நீர் கொடுத்த உம்முடைய பிள்ளையாக ரூபனுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு நம்ம பிரேயரை மாத்திக்கிடணும். இது ஆண்டவர் நம்ம கையில வளர்க்கிற, நம்ம வந்து வளர்ப்பு பெற்றோர் தான். சோ நம்ம உக்ரானக்காரர் ஒரு நாள்ல அந்த பிள்ளையை குறித்து நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். நான் எப்படி வளர்த்தேன், நான் கேர்ஃபுல்லா இருந்தனா, கவனமா இருந்தனா அப்படிங்கிறதுக்காக நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியவங்க. நம்ம ஒரு உக்ரானக்காரர். இதுவும் நான் வந்து காட்லி பேரண்ட்ஸ்ல டச் பண்ணிருக்கேன், ரொம்ப ஆழமா சொல்லல. இன்னைக்கு அழுத்தமா சொல்றேன், நம்ம எல்லாரும் உக்ரானக்காரர். நாளைக்கு வந்து கணக்கு கேட்பாரு. தாளந்த குறித்து கணக்கு கேட்ட ஒரு ஊழியக்காரனை பற்றி நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம்ல, கொடுத்துட்டு போறான், திரும்பி வந்து கணக்கு கேட்கறான். அத மாதிரி ஒரு நாள் ஆண்டவர் திடீர்னு வந்து நம்ம கிட்ட கணக்கு கேட்க போறாரு. சோ எவ்ரி டே நம்ம அலர்ட்டா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும். ஆண்டவர் வந்தாருன்னா நான் பதில் சொல்லணும். அப்போ நான் என்னுடைய பேரண்டிங் ஸ்டைல ரொம்ப சின்சியரா இருக்கணும். இது ஏனோ தானோ செய்யப்படக்கூடிய காரியமே இல்லை. அதே வசனத்தை இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பேன், கிவிங் யுவர் சைல்டு டு காட். அதான் ஆண்டவர் கொடுத்த பிள்ளை ஆண்டவருக்கு நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்ம மறந்து போகக்கூடாது. அந்த பிள்ளைய நம்ம திரும்ப ஆண்டவருக்கே கொடுக்கணும். இதுக்கு அண்ணாளுடைய ஜபத்தை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். அத என்ன பண்றா, ஆண்டவரே நீ எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தேன்னா நான் என்ன பண்றேன், திரும்ப அதை உமக்கே கொடுக்குறேன்னு சொல்ற. நம்ம பிள்ளைய நம்ம ஆண்டவருக்கு டெடிகேட் பண்ணணும். கர்த்தரிடத்தில் கேட்டபடியால் கர்த்தருக்கே கொடுக்கிறேன்னு சொல்லுகிற அந்த ஒரு பிரேயரை நம்ம பாக்குறோம். இதுதான் நம்ம பிள்ளைகளை டெடிகேட் பண்றது. டெடிகேட் பண்றது அல்லது ஞானஸ்நானம் கொடுக்கறது எது வேணாலும் வச்சுக்கோங்க. சிஎஸ்ஐல இருந்தீங்கன்னா ஞானஸ்நானம் கொடுப்பீங்க. பெண்டிகாஸ் சபையிலயோ அல்லது வேற மாதிரி சபையிலயோ டெடிகேஷன் ஏதாவது ஒண்ணு கட்டாயமா நடக்கணும். எல்லாரும் முன்னணியில திருச்சபை முன்னால இந்த பிள்ளைய நாங்க வந்து எங்களுடைய சபையில ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி சபை முழுசும் எழும்பி நின்று அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்றாங்க. அப்படிதானே சிஎஸ்ஐல அப்படிதான் பண்றாங்க. பெந்தகோஸ்த சபையில முன்னால வச்சு கை வச்சு ஆசீர்வதித்து ஜெபம் பண்றாங்க. எல்லார் முன்னிலையும் இந்த பிள்ளை தேவனுடைய குடும்பத்துல சேர்க்கப்படுது. அதான் அதுக்கு அடையாளம். அப்படி இல்லைனா பிசாசு ஈஸியா யாருமே கிளைம் பண்ணாத பிள்ளை, அதனால நான் ஈஸியா இவன் கூட உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளை மேல வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இதை வந்து ஒரு சடங்காச்சாரமா மாத்திட்டோம். ஒருவேளை இன்னைக்கு புருஷன் பெஞ்சாலும் சண்டை போட்டுக்கிட்டு நான் சிஎஸ்ஐல ஞானஸ்நானம் கொடுப்பேங்கிற ஒருத்தன் டெடிக்கேஷன் பண்ணுவேன்னு சொல்லி ஒருவேளை பிள்ளைக்கு என்ன பண்ணாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து உடனே பண்ணு. கிளைம் பண்ணப்படாம இருந்துச்சுன்னா பிசாசு கிளைம் பண்ணுவான். அதனால இது செய்யப்படணும். ஆனா செய்யப்படும் போது இந்த ஜபம் பண்ணப்படணும். ஆண்டவரே இந்த பிள்ளைய நாங்க உண்மை ஒப்பு கொடுக்கிறோம். அன்னைக்கு வெறும் வீடியோ மேலையும் பிரியாணி மேலையும் நம்ம ட்ரெஸ் மேலையும் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு முக்கியமான பாயிண்ட நிறைய நேரம் கோட்டை விட்டுறோம். இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரே இன்னைக்கு இருந்து இது உம்முடைய பிள்ளை உமக்குன்னு சொல்லி நான் டெடிக்கேட் பண்றேன், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அண்ணா பண்ணனா அதே மாதிரி கொண்டு போய் ஒப்பு கொடுத்தா இல்லையா, அதே மாதிரி நம்ம இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்லி அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். A prayer for a child's salvation. இது முதல் பாயிண்ட்ல நான் சொல்லிட்டேன், மறுபடியும் இப்பவும் சொல்றேன். இன்னும் ரட்சிக்கப்படல, தீன் பயன் ஆயிட்டான், முரட்டுத்தனமா இருக்கான், முரட்டுத்தனமா இருக்கா, சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறா, அவளை குறித்து நான் நொந்து போயிருக்கேன், வெந்து போயிருக்கேன் நீங்க ஒருவேளை சொல்லலாம். இன்னைக்கு எந்த நிலையில நம்ம இருந்தாலும் சால்வேஷனுக்காக அழுது புரண்டு இந்த நாள்லயே என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், நாளைக்கே சீக்கிரம் ஆண்டவரே எப்ப வரப்போறேன்னு தெரியல, அதுக்குள்ள என் பிள்ளை ரட்சிக்கப்படணும். அது ரொம்ப முக்கியமான பிரேயராக இருக்கணும். இன்னைக்கு உலகத்தினுடைய சால்வேஷனுக்காக எல்லாம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த லிஸ்ட்ல நம்ம பிள்ளை முதல்ல இருக்கணும். அழுது ஜெபம் பண்ணணும். கண்ணீரோட கூட ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து சால்வேஷனை வாங்கி கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. கமிட்டிங் யுவர் சில்ட்ரன் டு காட் டெய்லி, எவ்ரிடே ஆண்டவருடைய சமூகத்துல அவங்களை ஒப்பு கொடுக்கணும். மாமூல் பிரேயரா போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் காலையில ஆண்டவரே என் பிள்ளைய இன்னைக்கு காலையில உங்க கையில ஒப்பு கொடுத்துறேன்ப்பா, பிசாசு என் பிள்ளைய தொடக்கூடாது, உலகத்தின் காரியங்கள் என் பிள்ளைய பாதிக்க கூடாது, எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் கருத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிக்க வேண்டியது மிக மிக அவசியமான காரியம். அடுத்தது பிரேயர் ஃபார் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு வெளியே போனா வீட்டுக்குள்ள வர்றமாங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் தான் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். அது மாத்திரம் இல்ல, அந்தகார லோகாதிபதிகளின் போராட்டங்களும் பிள்ளைகளுக்கு உண்டு. விசாசின் கிரியைகளிலிருந்தும் நம்ம பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் சின்சியர் ப்ரேயர், சும்மா நாளும் மனசுல ஆண்டவரே காத்துக்கணும் அப்படின்னு சொல்லாதீங்க. காலையில குவைட் டைம்ங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன், அரை மணி நேரம் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணோம்னா அதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரமாவது உட்கார்ந்து நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம கணவருக்காக, நம்ம மனைவிக்காக, பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். 4 மாசம் கொரோனான்னு சொல்லி வீட்டுல உட்காந்து எவ்வளவு பாதுகாப்பா காரியங்களை செய்தோம் இல்லையா. எமர்ஜென்சி மட்டும்தான் தான் கிடையாது, ஒவ்வொரு நாளும் இந்த நாட்கள்ல நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். பிரேயர் ஃபார் அ ரிபெலியஸ் சைல்ட், இது நிறைய வீட்டுகளை நம்ம இன்னைக்கு வேதனையோடு உட்கார்ந்துருக்கோம், வெளியே சொல்ல முடியாது. என் பிள்ளை அடங்கல, அடங்காத பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்களுக்காக இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட பேசுறாரு. பொறுமையா ஜெபம் பண்ணுங்க, விடாப்பிடியா ஜெபம் பண்ணுங்க, சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த வசனத்தை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், உன் பிள்ளைகள் எல்லாரும் கற்றால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். என் பிள்ளைங்க ரெண்டு பேருமே காலேஜுக்கு வந்து வரும்போது வழிதவறி போனாங்க, எனக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியல, இந்த ஒரு வசனத்தை மட்டும் திரும்ப திரும்ப அவங்க பேரை அதுல போட்டு போட்டு சொல்லுவேன், எனக்கு ஜெபம் பண்ண தெரியல ஆண்டவரே, இது மட்டும் சொல்றேன், நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த சமாதானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் எத்தனையோ வருஷங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர்ல நான் பெற்றுக்கொண்டேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நமக்கு செய்வார். ரிபெலியஸா இருக்கானேங்கிறதுக்காக நம்ம அழுது கொண்டு மாத்திரம் இருந்தா போதாது, தேவனுடைய சமூகத்துல வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எ பிரேயர் ஃபார் எ சைல்ட்ஸ் ஃபியூச்சர், 2 வயசோ 1 வயசோ 3 வயசோ. அங்கிள் அடிக்கடி சொல்லுவாங்க, என் மூத்த மகா பிறந்தப்போ பேபி பிறந்துட்டான்னு சொல்லி அவங்க உள்ள வந்து பார்க்க வந்தப்போ அவளை பார்க்கும் போதே அவளுடைய கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது எதுக்கெல்லாம் ஜெபம் பண்றோம்னா, நியர் ஃபியூச்சருக்காக ஜெபம் பண்ணுவோம். நல்ல சோத்தை தாங்க, அடுத்த வருஷம் அவனை ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கணும், அல்லது அடுத்த வருஷம் அவனை காலேஜ்ல சேர்க்கணும், இவ்வளவுதான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனா நம்ம தூர பார்வையோட எல்லா காரியங்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு மனதில் இருக்கிறதெல்லாம் அவன் ஒரு டாக்டர் ஆகணும், அவன் ஒரு இன்ஜினியர் ஆகணும், அவன் நிறைய சம்பாதிக்கணும், இப்படி மாத்திரம் ஜெபம் பண்ணாம ஃபியூச்சர் முழுசுமா கையில கொடுங்க. வேத வசனம் சொல்லுது, நான் நினைக்கிறபடி இல்ல ஆண்டவரே, நீங்க அவனை என்னதாக மாற்றணும்னு வச்சிருக்கீங்களோ அந்த சித்தம் அவன்ல நிறைவேறணும். தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். இவன் ஒரு டாக்டர் தான் அப்படின்னு ஆணி அடிச்சு அதுக்காகவே இப்ப இருந்து நீங்க ஒரு உருண்டு பரளாதீங்க. நான் விரும்புறேன், நான் ஆசைப்படுறேன், ஆசைப்படக்கூடாதுன்னு நான் சொல்லல, ஆனா உம்முடைய சித்தம் நிறைவேற நீங்க அவனை என்னதாக மாற்றணும்னு வச்சிருக்கீங்களோ அப்படி நடக்கணும். காலேஜ்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும், அவனுடைய கேரியர் ஒழுங்கா அமையணும், நல்ல இடத்துல அவன் போய் வேலைக்கு சேரணும், அவனுடைய கொலீக்ஸ் நல்லா இருக்கணும், அவனுடைய லைஃப் பார்ட்னர் அவன் செலக்ட் பண்ணும்போது அவனுக்கு ஞானம் வேணும், எதிர்காலத்துல அவனுக்கு வந்து நல்ல ஒரு கணவனோ நல்ல ஒரு மனைவியோ அமையணும், நான் ஒரு நல்ல கிராண்ட் பேரண்டா இருக்கணும், நான் ஒரு நல்ல ஒரு தாத்தாவாக இருக்கணும், நான் நல்ல ஒரு பாட்டியாக இருக்கணும், அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் மனதில் வைத்து இப்பொழுதே நம்ம ஜெபம் பண்ணணும். ஸோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் நீங்க பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்கி கூட நீங்க ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணலாம். ஃபியூச்சர் கண்ணு கெட்டின தூரத்தில் இல்லைதான், ஆனால் காலங்கள் ஓடி போயிடும், காலங்கள் ஓடி போயிடும். ஸோ இன்னைக்கே உங்க பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம கையில இல்லவே இல்லை, நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கலன்னா நரகம். நம்ம ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான், நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம அதே சொன்னல, நம்ம பணமோ நம்ம பதவியோ நம்ம பட்டமோ ஒண்ணுமே செய்ய முடியாது. எத்தனை பேரை நம்ம சுத்தி பாக்குறோம், எவ்வளவோ பதவியோட எவ்வளவோ மதிப்போட வாழ்ந்தவங்க, ஆனா பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் சரியா அமையாததுனால உடஞ்சு நொறுங்கி போன எத்தனை பேரை பாக்கீங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைக்கு 2 வயசு தான் ஆகலாம், அது பொண்ணா இருக்கலாம் ஆணா இருக்கலாம், ஆனா அவங்களுடைய திருமண காரியங்களுக்காக பேரண்ட்ஸ் இப்போ இருந்தே ஜெபம் பண்ணணும். நம்ம என்னதான் துருவி ஆராய்ந்தாலும் நிறைய காரியத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபியூச்சருக்காக ஜெபம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. பெட் டைம்ஸ் ப்ரேயர் எல்லாரும் நல்லா பண்ணுவோம், அதனால நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸ்பிரிச்சுவல் அட்டாக், அதான் நான் சொன்னேன், ரெசிஸ்டிங் ஸ்பிரிச்சுவல் அட்டாக். ஒரு சில சமயங்கள்ல ராத்திரி பிள்ளைகள் அழுதுகிட்டே இருப்பாங்க, சரியா தூங்க மாட்டாங்க. மற்றபடியும் பிள்ளைகளுக்கு வந்து பிசாசுடைய அட்டாக் வந்து நம்மள அறியாம அவனுடைய மனதுக்குள்ள வர முடியும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல ஏன் ஒரு ரீசன் இல்லாம அழுகிறான், ஏன் ஒரு ரீசன் இல்லாம கத்திட்டு இருக்கான் அப்படின்னா, நம்ம அந்த ஆவிய கடிந்து ஆண்டவருடைய நாமத்தினால கட்டி ஜபிக்க வேண்டியது அவசியம். மறந்துடாதீங்க, லேசா நினைக்காதீங்க. இது உலகத்துல நமக்கு போராட்டம் உண்டு, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நம்மளை தொட முடியலன்னா நம்மளுடைய பிள்ளைகளை தொடுவாங்க. அதனால பேரண்ட்ஸ் பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அசுத்த ஆவிகளை கட்டி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜபித்து படுக்கைக்கு அனுப்புறது நல்லது. ரினவுன்சிங் தி சின்ஸ் ஆஃப் ஆன்செஸ்டர்ஸ், நம்மளுடைய முன்னோர்களுடைய பாவங்கள் நம்ம இதுல பத்து கட்டளை பார்க்கும்போது 3ம் 4ம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன்னு சொல்றது. நம்ம நமக்கு தாத்தாவை பற்றி தான் தெரியும், தாத்தாவுடைய அப்பா பற்றி தெரியவே தெரியாது. அவங்க யாராவது ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு பாவத்துல விழுந்திருந்தாங்கன்னா நமக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய முன்னோர்களின் பாவங்களுக்காக கூட நம்ம மன்னிப்பு கேட்கணும். அவங்க தப்பு செய்தாங்களோ செய்யலையோ எனக்கு தெரியாது, ஆண்டவரே செய்திருந்தா மன்னிங்க, அந்த பாவம் பழியும் என் பிள்ளைகள் மேல சுமரக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிவிங் யுவர் சைல்ட் டு காட். இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கையில எடுத்துக்கோங்க, PDFல போடும்போது உங்க நோட்ல ஒரு ப்ரேயர் நோட்டு பிள்ளைகளுக்காக வச்சுக்கோங்க. பிள்ளைகளை காப்பாற்றுவது நம்மளுடைய ஜபம்தான். ஆபத்தும் மற்ற காரியங்களும் வீட்டுக்குள்ள குழப்பங்களும் போராட்டங்களும் வந்த பிறகு நம்ம அழுது புரள்றதுனால அநேகருக்கு ஜெபிக்க சொல்றதுனால நம்ம ஈஸியா வெளியே வர முடியாது. வருமுன் காப்போனாக. இந்த நாள்ல இருந்து தாயும் தகப்புன்னு ஒருமனப்பட வேண்டியது அவசியம், தாயும் தகப்புன்னு ஒருமனப்பட வேண்டியது அவசியம். இன்னமும் நமக்குள்ள உள்ள கருத்து வேறுபாடுகள், நிச்சயமா கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும், ஆனா என் பிள்ளைகளுக்காக நாங்க இன்னைக்கு ஒருமனப்பட்டு நாங்க ஜெபம் பண்ணுவோம் சொல்லி ஆண்டவருடைய கருத்துல நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த ஆன்செஸ்டர்ஸ்க்குரிய வசனம் கொடுத்திருக்கேன், பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ம் 4ம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். ஒருவேளை ஒரு சில வியாதிகளோ அல்லது ஒரு சில போராட்டங்களோ ஒரு சில கெட்ட காரியங்களோ பிள்ளைகள் சிக்கி தவித்து கொண்டிருக்காங்க, வெளியே வர முடியல அப்படிங்கும் போது இன்னைக்கே நீங்க ரினௌன்ஸ் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணுங்க, கடிந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பார், விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம முதலாவது நம்மளுடைய வாழ்க்கைய ஜபத்தை அப்படியே சோக் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பவுல்ல தண்ணி வச்சு அந்த ஸ்பாஞ்சை உள்ள போட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லா தண்ணியும் அந்த ஸ்பாஞ்சை எடுத்துக்கணும். முதலாவது அந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே ஜபத்துல நம்ம வாழ்க்கைய சோக் பண்ணிக்கணும். நின்னாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் கிச்சன்ல வேலை செய்தாலும் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தாலும் என்னுடைய இருதயம் வந்து ஆண்டவரோட இருக்கணும். கொல்லாத காலங்கள்ல இருக்கிறோம், பிள்ளைகளுக்காக போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்துல நம்மளை ஊற்றுவோம், ஆண்டவர் நம்மளை விடுவிப்பார். லீடிங் எ யங் சைல்ட் டு ஃப்ரீடம். ஃப்ரீடம், கட்டுகளிலிருந்து விடுதலை வேணும்னா நம்ம முதலாவது நம்மளை தாழ்த்தி தேவனுக்குள்ள ரெண்டு பேரும் ஒருவேளை கரம் பிடித்து எங்க பிள்ளைகளை நீங்க விடுதலை பண்ணுங்க, பிசாசின் கிரியைகள் அண்டாதபடிக்கு நீங்க விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கறது மிக மிக அவசியம். ஸோ சம்மப் பண்ணியிருக்கேன், லீட் எ சைல்ட் டு கிரைஸ்ட் நம்ம கடமை, அதை செய்யாம இருக்காதீங்க. ஷர்ட் வாங்கி கொடுத்துட்டேன், பேண்ட் வாங்கி கொடுத்துட்டேன், சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டேன், கார் வாங்கி கொடுத்துட்டேன், இல்ல ஆண்டவரை வாங்கி கொடுங்க. புட் கிரைஸ்ட் அட் தி சென்டர் ஆஃப் யுவர் ஹோம். உங்க வீட்டுடைய எல்லா காரியங்களும் தேவ மயமாக இருக்கட்டும், தேவ பிரசன்னத்தினால இறங்கட்டும். அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். கன்சிஸ்டன்ட் ஃபேமிலி டிவோஷன், ஃபேமிலி ப்ரேயர்னா சரியா இல்லைன்னா இன்னைக்கு மறுபடி திரும்ப அதை எடுத்து கட்டுங்க. டீச் பிப்ளிக்கல் வேல்யூஸ். பிப்ளிக்கல் வேல்யூஸ் நம்ம முதலாவது கத்துக்குவோம், நம்ம அதை பிள்ளைகளுக்கு பாஸ் ஆன் பண்ணுவோம். ஈச் சைல்டு யூனிக்னஸ் செலிப்ரேட் பண்ணுவதற்கு டிசைட் பண்ணுங்க, ஆனர் பண்ணுங்க கட்டாயமா. மாசத்துல இங்க ஒருத்தர் போட்டிருந்தாரு சார்ஜ் நினைக்கிறேன், பர்த்டே அப்படின்னு போட்டிருந்தாரு. வருஷத்துல ஒரு தடவை பண்ணா போதாது. ஒருவேளை அக்டோபர் 7ஆம் தேதி பிறந்தாருன்னா எல்லா 7ஆம் தேதியும் அவளை ஆனர் பண்ற டேன்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் ஈஸி இல்லையா. அடுத்த பிள்ளை வந்து டிசம்பர் 4ஆம் தேதி பிறந்தாருன்னா எல்லா மாசமும் 4ஆம் தேதி அவளை செலிப்ரேட் பண்ணுங்க. அப்படி எவ்ரி மந்த் ஒரு டே அவங்களுக்கு குறிச்சுக்கோங்க. இது நல்ல ஐடியா சார்ஜ், ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுடைய பர்த்டே எந்த டேட்ல வருதோ அந்த டேய எல்லா மாசமும் அவங்களுடைய ஸ்பெஷல் டே. ஸோ ஒவ்வொரு ஒருத்தர் அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட ஒருத்தர் ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா இன்னும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். மெயின்டைன் அண்ட் என்வரன்மெண்ட் ஆஃப் லவ் அண்ட் ஃபர்கினஸ், மேக் எ ப்ரேயர் எ ப்ரையாரிட்டி. கிவிங் யர் சைல்ட் டு காட்ல நான் ஒன்னும் சொல்லி கொடுத்துருக்கேன், ப்ரேயர் டைரியை பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த ப்ரேயர் டைரியை கட்டாயமா மெயின்டைன் பண்ணுவது நல்லது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு நம்மள முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுப்போம். என்னுடைய செய்தி முழுசும் நீங்க நல்லா இப்போ கவனிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்லாம சொன்ன காரியம், நீங்க உங்க பிள்ளைய ஆண்டவருக்குள்ள நடத்தணும்னா முதல்ல தாயும் தகப்பனும் ஆண்டவருக்குள்ள இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்திருக்கிறது. நான் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிற நிச்சயம் இல்லாம நம்ம இந்த காரியங்கள் எதையுமே செய்ய முடியாது. தேவன் அன்புள்ளவர், தேவன் கிருபையுள்ளவர். இந்த கிருபையின் காலம் முடியும் முன்னதாக இந்த ரட்சிப்பை நான் சுதந்திரித்துக் கொண்டு என்னுடைய ஜெனரேஷனுக்கு நான் பாஸ் ஆன் பண்ண வேண்டியவன். அதனால எதையெல்லாம் ஆண்டவர் அகற்ற சொல்றாரோ, எந்த காரியங்கள் எல்லாம் விடுதலை வேணும்னு சொல்றாரோ, அதை இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கொடுக்கலாம். கடைசியா மறுபடியும் இந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த, மேலும் உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியமா. நீங்க ஏதோ ஒரு தகப்பம் இல்லையா, நீங்க ஏதோ ஒரு தாய் இல்ல, ஏதோ தகப்பன் தாயும் எனக்கு ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லுவதற்கு இல்ல. இது ஆண்டவர் உங்க கையில கொடுத்த ஒரு பொறுப்பு. வச்சுக்கப்பா, இந்த ரெண்டு பிள்ளைகளையும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், நான் வரும்போது மறுபடியும் எனக்கு கொடுக்கணும். நீ எப்படி கொடுக்க போறோம்? பத்திரமா அவர் விரும்புகிற பிள்ளையாக நம்ம கொடுக்கணும்னு சொன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் தேவை. சுஜாதா வந்து பெரு இது லிட்டில் ஃபாக்சஸ் ரிமைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, வேகமா ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஒரு 5-5 நிமிஷத்துல 8 குள்ளநரிகளை பற்றி பேசியிருந்தோம். பெருமை அப்படிங்கிற குள்ளநரி, இது வீடுகளுக்குள்ள என் குடும்பம் உன் குடும்பம் உங்கப்பா எங்கப்பா அப்படிங்கிற வார்த்தைகள் நிறுத்தப்பட வேண்டும் சொன்னேன். வாக்குவாதம், நான் சொல்றதுதான் சரி நீ சொல்றதுதான் சரிங்கிற சண்டை இல்லாம வளரணும்னு சொல்லியிருக்கோம். கோபம், ஆக்ரோஷமா மாறும்போது அடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, நமக்குன்னு சொல்லி ஒரு பவுண்டரிஸ் வச்சு நிறைய காரியங்களை நம்ம அகற்றணும்னு சொல்லியிருக்கிறோம். மன்னியாமை, இங்க பார்த்த மாதிரி பிள்ளைகளை எப்படி மன்னிச்சு மறக்கணுமோ அதே மாதிரி புருஷனும் பெஞ்சாலையும் ஒருத்தர் ஒருத்தர் தவறுகளை மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். விட்டுக்கொடாமை, நான் செய்யறதான் சரிங்கிற போங்கெல்லாம் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவாயில்ல நீ சொல்றத நான் கேட்கறேங்கிறதுக்கு வரணும். 6 சந்தேகம், பார்ட்னரை சந்தேகப்படாதீங்க, எந்த நேரமும் வார்த்தையால கொல்லாதீங்க. அவட்ட என்ன பேசுனேன், இவன்ட்ட என்ன பேசுனேன், உன் போன்ல என்ன இருக்கு, பாஸ்வேர்டை கொடு, இந்த மாதிரி சும்மா வீட்டுல அமர்க்கணம் பண்ணாம ஒருத்தர் ஒருத்தர் நம்ப கற்றுக்கொள்ளுங்க. அந்நியர்கள், நம்ம வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ரிலேஷனுக்கு உள்ள வேற எந்த உறவும் வராதபடிக்கு ஆப்போசிட் செக்ஸ்ல ஜாக்கிரதையாக பேச வேண்டியது, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். அதிகாரம், ஒருத்தர் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஆண்டவர் நமக்கு உரிமை கொடுக்கல. ரெண்டு பேரையும் ஆண்டவர் தேவை சாயல்ல படைச்சிருக்கிறாரு. சோ இந்த 8 விதமான காரியங்களையும் குறித்து பேசியிருப்பேன். நீ வேணும்னா சுஜாதா நீங்க தயவுசெய்து PDF எடுத்து பாத்தீங்கன்னா அதுல கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அந்த வாரத்துக்குரிய போன வாரம் தானே, போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த PDF பாருங்க, அந்த ஆடியோவையும் பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும். சரியா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பரிசுத்தமாகணும், அதுக்கு பிறகு நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தமாகணும். இது எல்லாம் சேரும் போதுதான் நம்மளுடைய பிள்ளைகள் வாழ்க்கைக்கு நம்ம உத்தரவாதம் சொல்ல முடியும். நான் ஒரு உக்ரானக்காரன், நான் ஒரு உக்ரானக்காரி, ஏதோ சோறு போட்டு வளர்க்குறேன், ஏதோ ட்ரெஸ் பண்ணி பாக்குறேன், ஏதோ படிக்க வச்சிட போறேன், அதுல மாத்திரம் நம்ம பெருமை பாராட்டவே முடியாது. என் பிள்ளைக்கு ஆண்டவரை கொடுக்கணும். என் பிள்ளை உலகத்துல பிரச்சனை இல்லாம வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகளை எதிர்த்து தேவனுக்காக நிற்பதற்கு, அவர்களுக்கு தைரியத்தை தேவன் கொடுப்பதற்கு இன்றைக்கு தாய் தகப்பனுடைய முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும். இன்னைக்கு எல்லாம் என் கையில இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு எல்லாம் ஒருவேளை நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. பிள்ளைகள் அவங்களுடைய காலாகாலமாக வாழ போறாங்க. நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்க போறோம், பாஸ் ஆன் பண்ண வேண்டிய ஹெரிட்டேஜ் என்ன, அதுக்கு நான் என்னை எப்படி மாத்திக்கொள்ளணும் அப்படிங்கறத குறித்து இன்னைக்கு நம்ம சிந்தித்து நம்மளை ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல கர்த்தாவே, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசின காரியங்களுக்காக நன்றி. பெற்றோராக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உக்ராணக்காரர்கள், நாங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய உக்ராணக்காரர்கள், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட முடியாத ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு நாங்க ஒரு நாள்ல உங்களுடைய கரத்துல வந்து நாங்க உத்தரவு சொல்லணும், இது எங்க பிள்ளைங்கன்னு நாங்க சொல்றதே தப்பு, இது உம்முடைய பிள்ளைகள், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், நாங்கள் வளர்த்து உம்முடைய கரத்திலே ஒழுங்கான பிள்ளைகளாக கொடுக்க வேண்டும், என்னென்ன மாற்றங்கள் தேவை என்று நீர் இன்றைக்கு எங்களோடு கூட இருதயத்தில் பேசினீரோ அவைகளை நாங்கள் செய்வதற்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை தாரும், பயத்தையும் நடுக்கத்தையும் தாரும். தானா வளர்ந்துருவாங்க, சோறு போட்டா போதும்னு அவங்க நினைக்க கூடாது ஆண்டவரே. அவங்கள ஷேப் பண்ணுவதற்கு நாங்கள் எப்படியெல்லாம் மாறணுங்கிறத நீங்க அழகா தெளிவா பேசியிருக்கீங்க. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த மாலை வேளையில இந்த இடத்துல உம்மை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொருவரையும் நீர் நோக்கி பாரும். ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு வரைக்கும் நான் அப்படி ஒரு அனுபவத்தை பெற்றதில்லை என்று சொல்பவர்கள் இருப்பார்களானால் இப்பொழுதே அந்த அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. என்னை மன்னியும், எனக்குள்ளே வாரும் என்று சொல்ல அவர்களுக்கு தைரியத்தை தாரும். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக செல்லவும், பிள்ளைகளை ரட்சிப்புள்ளே வழிநடத்தவும் நீர் உதவி செய்வீராக. எங்கள் பிள்ளைகளை கரத்தில் கொடுக்கிறோம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்ன வாக்கை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகத்திலே எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் எங்களுக்கு பெரிது. அந்த சமாதானத்தை நீர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறபடினாலே நன்றியோடு நன்றியோடு உமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.